வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நம் நாட்டின் அரசியலமைப்பு சாசனம் தேச அடையாளத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். விமானங்களின் பழுதுபார்ப்பு பராமரிப்பு பணிகளுக்காக 1300 கோடி ரூபாய் செலவிலான அதிநவீன எஞ்சின் உற்பத்தி மையத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று துவக்கி வைத்தார். ஈரோடு அந்தியூர் அருகே 4 கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைப்பது உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். நாட்டின மாடுகளை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 408 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 76வது அரசியலமைப்பு சாசன தினத்தை ஒட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அரசியல் அமைப்பு சாசனத்தை வாசித்து இத்தினத்தின் கொண்டாட்டங்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், தேச அடையாளத்தின் முதுகெலும்பாக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்றார். நாட்டை முன்னெடுத்து செல்வதிலும் தேசியவாத தொலைநோக்கு சிந்தனையுடன் அரசியல் சாசனம் சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறது என்றார். நாட்டு மக்களின் விருப்பங்களை வெளிப்படுத்தும் வலுமிக்க கட்டமைப்பாக இது விளங்குவதாகவும் அவர் கூறினார். நம் நாட்டின் நாடாளுமன்றம் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பெருமிதம் வெளியிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதன் அடையாளமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். 1949ஆம் ஆண்டு இதே நாளில் மத்திய மண்டபத்தில் இந்திய அரசியலமைப்பு சாசன வடிவமைப்பு நிறைவடைந்ததை குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்தார். இந்நாளில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசுகையில், நம் அரசியல் சாசனம் அறிவுத்திறன், தியாகம், நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட லட்சக்கணக்கானோரின் ஒட்டுமொத்த கனவுகளை பிரதிபலிப்பதாக கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பேசுகையில், அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டுதலோடு நல்லாட்சி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டு பாதையில் நம் நாடு பயணிப்பதாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட 9 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசியல் சாசனத்தின் பிரதிகளை குடியரசுத் தலைவர் வெளியிட்டார். அரசியல் அமைப்பு சாசன தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வெளியிட்ட செய்தியில், தேச வளர்ச்சியில் அரசியல் சாசனத்தின் இணையில்லா பங்கை எடுத்துரைத்தார். அரசியல் அமைப்பு சாசனத்தின் புனிதத்தை போற்றும் வகையில் 2015ஆம் ஆண்டிலிருந்து இத்தினம் அரசியல் அமைப்பு சாசன தினமாக கொண்டாடப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அரசியல் அமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள கூட்டாட்சியை நிலைநிறுத்தி மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹைதராபாத்தில் இந்திய விமான எஞ்சின் சேவை மையத்தை காணொலி வாயிலாக இன்று துவக்கி வைத்தார். விமானங்களின் ஆற்றலை மேம்படுத்தும் வகையிலான பழுதுபார்ப்பு பராமரிப்பு பணிகளுக்காக 1300 கோடி ரூபாய் செலவில் 45,000 சதுர அடி பரப்பில் அமைந்துள்ள இந்த மையத்தின் மூலம் ஆண்டுதோறும் 300க்கும் மேற்பட்ட அதிநவீன எஞ்சின்கள் பராமரிப்புக்கு வழிகோலப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை சேவைகளுக்கு இப்பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு மையம் மிகவும் பலனளிக்கும் என்பதோடு சுயசார்பு பாரதத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை தீவிரவாத தாக்குதலின் 17வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு படையினர் சார்பில் இச்சம்பவத்தின் இன்னுயிர் ஈந்தவர்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தப்படுவதோடு எதிர்காலத்தில் இத்தகைய நிகழ்வுகளை தடுப்பதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்படுகிறது. இத்தாக்குதலில் இன்னுயிர் ஈந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தலைவணங்கி அஞ்சலி செலுத்துவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ சார்பில் ஆண்டிற்கு 50 ராக்கெட் விண்ணில் ஏவ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2027ஆம் ஆண்டு விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பும் நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சந்திரயான் 4 மற்றும் 5 பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், சந்திரயான் 5 ஜப்பான் நாட்டின் செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். நாசாவுடன் இணைந்து ஏராளமான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் திட்டம் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு. சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள். அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 9,327 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டத்தில் 605 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், 91 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் அரசு மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் பவானிசாகரில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமையும் துவக்கி வைத்தார். மொடக்குறிச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் படைத்தளபதி மாவீரன் பொல்லான் திருவுருவச் சிலை அரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் பால்வள தந்தை சீக்கு பரமசிவனின் திருவுருவச் சிலையை சித்தோடு ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் இன்று மாலை திறந்து வைக்கிறார். முன்னதாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 4 கோடியில் புதிய தடுப்பணை, புஞ்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டில் நாட்டின மாடுகளை பாதுகாக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தேசிய பால் தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே புக்கம்பட்டியில் ஆவின் பாலின் தரத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எருமை மாடுகளை பாதுகாப்பதற்கான முன்னோடி திட்டம் 5 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். விவசாயிகளுக்கான கடனுதவியாக 1,250 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், பணப்பட்டுவாடா விஷயத்தில் இருந்த நடைமுறை சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சித் தலைவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மழை நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார்.
தாழ்வான பகுதிகளுக்கு மக்களை அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்திருக்க வேண்டிய கல்யாண மண்டபமோ பள்ளிக்கூடமோ அதை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை முதல்ல தயார் நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் போன்ற அந்த அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் தயார் நிலையில வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மின்சார தடை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறைக்கும் நாங்கள் அறிவுறுத்தி சொல்லவிருக்கிறோம்.
தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மாணாக்கரின் திறனை மேம்படுத்தும் வகையில் அறிவியல் பூங்காக்கள் அமைப்பதன் அவசியத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அறிவியல் பூங்கா படிப்பகத்தை இன்று வெளியிட்ட அவர், அறிவியல் சார்ந்த பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக எடுத்துரைத்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட வனத்துறை இன்று அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் அதிக நீர்வரத்து காணப்பட்டதால் கடந்த 2 நாட்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் அங்கு செல்லவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்லவும் குளிப்பதற்கும் மாவட்ட வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தொடர்ந்து மாவட்ட வனத்துறையினர் அனைத்து அருவிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் கண்காணித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்.
சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,500 கன அடி உபரிநீர் தண்ணீர் இன்று திறக்கப்பட உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் 53% படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார்.
நமது வாக்காளர்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், காலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால உடனடியாக அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். ஒருவேளை அந்த படிவங்களை அவர்கள் பூர்த்தி செய்து வழங்காமல் போனால் அவர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதில் பெரிய சிரமம் ஏற்பட்டுவிடும். கால அவகாசம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எனவே இதனுடைய அவசரத்தன்மையை புரிந்து கொண்டு நிரப்பிக் கொடுக்காத வாக்காளர்கள் அனைவரும் வந்து உடனடியாக நிரப்பிக் கொடுக்க வேண்டும்.
குவஹாத்தியில் இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 408 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை கைப்பற்றியது. முன்னதாக 2 விக்கெட் இழப்பிற்கு 27 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸில் இன்று தொடர்ந்து விளையாடிய இந்தியா 140 ரன்னுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் தென்னாப்பிரிக்கா 489, இந்தியா 201. 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் தென்னாப்பிரிக்கா 260 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சாசனம் தேச அடையாளத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். விமானங்களின் பழுதுபார்ப்பு பராமரிப்பு பணிகளுக்காக 1300 கோடி ரூபாய் செலவிலான அதிநவீன எஞ்சின் உற்பத்தி மையத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று துவக்கி வைத்தார். ஈரோடு அந்தியூர் அருகே 4 கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைப்பது உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். நாட்டின் மாடுகளை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 408 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.